அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 15 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் உள்ள லின் கெஃபே உணவகத்தில் ஆயுததாரி ஒருவரால் பிணை கைதிகள் பிடித்து வைக்கப்பட்ட சம்பவம் குறித்த நேரடி தகவல்கள்.
பல விடயங்கள் திடுமென நடந்தன. திடீரென்று இந்த டாக்டிக்கல் போலீஸ் போர்ஸை சேர்ந்த போலீஸ் படை வீரர்கள் தம துப்பாக்கிகளால் கதவை சுட்டுக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். பரபரப்பான
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் மக்கள் முக்கிய ஜனநாயக சீர்திருத்தங்களை எதிர்பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக அறிவுஜீவிகள் அறிக்கை வெளியிட்டிருப்பது குறித்த செவ்வி.
நீதித்துறையில அராஜகமாக அதன் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு அது வந்து ஒரு ஒரு அரசியல் மயமாகி தலையீடுகளால அது சுதந்திரமாக இயங்க முடியாமல் இருக்கின்றது. அந்த விதமான அந்த தலையீடுகளிலிருந்து நீதித்துறை விளக்கப்பட வேண்டும்.
மற்றும் இந்திய இலங்கை செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உணவு கஃபே ஒன்றில் ஆயுததாரி ஒருவர் ஆட்களை பணைய கைதியாக பிடித்து வைத்திருந்த சம்பவம் சற்று முன்னர் முடிவுக்கு வந்திருக்கிறது. குறித்த கஃபேக்குள் அதிரடியாக நுழைந்த போலீஸ் அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். பெரும் வெடிச்சத்தங்கள் கேட்க பணைய கைதிகளாக இருந்தவர்கள் கைகளை உயர்த்தியபடி தப்பிச் சென்றிருக்கின்றனர். மான் ஹரோன் மோனிஸ் என்ற 49 இரானிய அகதியே ஆயுததாரி என்று போலீசார் முன்னதாக அறிவித்திருந்தனர். வெளிநாடுகளில் பணியாற்றி உயிரிழந்த ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கு அவதூறான கடிதங்களை அனுப்பியதாக இவர் மீது ஏற்கனவே குற்றம் உறுதியாகியிருந்தது. பல வன்முறை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பெல்ஜியத்தில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் பொது வேலை நிறுத்தம் காரணமாக நாட்டில் பெரும்பாலான பணிகள் முடங்கி போயுள்ளன. அரசின் செலவின குறைப்பு திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளன. சிறிய அளவிலேயே போக்குவரத்து சேவைகள் நடைபெறுகின்றன. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரதான சாலைகளும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவை பெரிய அளவில் மூடப்பட்டிருந்தன. கடந்த பல ஆண்டுகளில் பெல்ஜியத்தில் நடைபெறும் இந்த 24 வேலை நிறுத்தமே மிகவும் பெரிய அளவிலானது. அரசு ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது மற்றும் ஆண்டுதோறும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அளிக்கப்படும் ஊதிய உயர்வை ஒத்திவைக்க எண்ணியுள்ளது ஆகியவற்றுக்கு எதிராக எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் அங்கு ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது சட்டம்.
சீனாவில் 18 முன்னர் ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்ததாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 13 இளைஞன் நிரபராதி என்று இப்போது நீதிமன்றம் ஒன்று மிகவும் அபூர்வமான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. அந்த பெண்ணை கொலை செய்ததாக இன்னும் ஒரு நபர் குற்றப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதை அடுத்து ஹூக் ஜில்ட் என்ற இளைஞனுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஏற்கனவே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிட்ட அந்த இளைஞனின் பெற்றோர் நீதிமன்றத்தில் கண்ணீருடன் காத்திருந்தனர். அவன் நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கிய போது நீதிபதி எழுந்து அவனது பெற்றோரை நோக்கி குனிந்து வணக்கம் செலுத்தினார். சீன எல்லைக்குட்பட்ட உள்ளக மங்கோலிய பிராந்தியத்தில் நடந்த இந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் முன்னதாக குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிராக எப்படியாவது தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று தமக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றனர்.
சிரியாவின் வடமேற்கே உள்ள இட்லிப் மாகாணத்தில் 2 ராணுவ முகாம்களை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் அரசுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாத குழுவான அல் நுஸ்ரா முன்னணியும் மற்றொரு இஸ்லாமிய குழுவும் பறந்து விரிந்திருக்கும் வாடி அல் டயிஃப் வளாகத்தை கைப்பற்றியுள்ளதாக பிரிட்டனிலிருந்து செயல்படும் மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்புகளும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அருகிலுள்ள ஹமீதியா தளமும் ஜிகாதி தீவிரவாதிகள் வசம் விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது.
வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இந்து தேசியவாத குழுக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நடத்த திட்டமிட்டிருந்த மதமாற்ற நிகழ்வை அனுமதிக்கப் போவதில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அலிகார் நகர மூத்த காவல்துறை அதிகாரி மோகித் அகர்வால் கூறினார். கட்டாயப்படுத்தலும் மோசடியும் தூண்டுதலும் இன்றி மதம் மாறுவது இந்தியாவில் சட்டபூர்வமானது. கடந்த வாரம் ஆக்ரா நகரில் 50 முஸ்லீம் குடும்பங்கள் அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக இந்து மதத்துக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மிகவும் வறிய நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு உதவிகளை வழங்குவதாக கூறி ஏமாற்றி மதமாற்றியிருப்பதாக கடும்போக்கு இந்து அமைப்புகள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. எனினும் அவர்கள் சுய விருப்பத்தின் பேரிலேயே மதமாறியதாக மதமாற்ற நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர்.
தேவையில்லாத கருத்துக்களை கூறியதற்காக காட்மாண்டுவில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தை நேபாள அரசு எச்சரித்துள்ளது. மதம் மாறுவதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று பிரிட்டிஷ் தூதரகம் தெரிவித்திருந்ததே இந்த கண்டனத்திற்கு காரணம். இப்படியான கருத்துக்கள் நாட்டின் சமூக ஸ்திரத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் என்று நேபாள அரசு வாதிட்டு வருகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள லின்கஃபே உணவகத்தில் ஆயுததாரி ஒருவரால் பலர் பிணை கைதிகளாக பிடிக்க வைக்கப்பட்ட சம்பவம் குறித்த முக்கிய தகவல்களை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். அது குறித்த நேரடி மேலதிக விவரங்களை தருவதற்காக சிட்னியில் இருக்கும் பாலா விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
சிட்னி நேரப்படி 2 மணி கிட்ட முதலாவதாக ஒரு பணைய கைதி வழியில் ஓடி வந்தார். அதற்கு பின்னர் 6 பணைய கைதிகள் ஓடி வந்தார்கள். அதற்கு பின்னர் இன்னொருவர் ஓடி வந்தார். பல விடயங்கள் திடுமென நடந்தன. திடீரென்று இந்த டாக்டிக்கல் போலீஸ் போர்ஸை சேர்ந்த போலீஸ் படை வீரர்கள் தம துப்பாக்கிகளால் கதவை சுட்டுக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். பரபரப்பான ஸ்டேன் கிரனேட்ஸ் மற்றும் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது. இது ஒரு லைவ் அம்யூனிஷன், அதாவது உயிர் கொள்ளத்தக்க சன்னங்களை கொண்ட அம்யூனிஷன் கொண்ட உடையம் என்று சொல்லி உடனடியாகவே போலீஸ் சொன்னதை தொடர்ந்து இந்த செய்தி நிறுவனங்கள் அறிவித்திருந்தன. அந்த அடிப்படையில் உடனடியாக ஸ்ட்ரெச்சர்ஸ் மற்றும் பாராமெடிக்ஸ் உள்ளே சென்று ஒரு 3 பேர் வழியில் கொண்டு வந்தார்கள். கூடவே இந்த சம்பவம் ஒரு 7 நிமிடத்துக்குள் முழுமையாக முடிவுக்கு வந்ததாகவே நாங்கள் சொல்லலாம்.
அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா? அவருடைய நிலைமை என்ன?
இந்த லைவ் அம்யூனிஷன் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே நாங்கள் நம்புகிறோம். அநேகமாக கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அது ஊகம் மட்டுமே. கைது செய்யப்பட்டதுக்கான அடையாளங்கள் ஒன்றும் காணப்படவில்லை. ஸ்ட்ரெச்சர்ஸ் உள்ளே போனதும் 3 பேர் வெளியே கொண்டு வரப்பட்டதுமே தெரிந்தது. அதில் 2 பேர் அதிகம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதால் இவர்கள் பணைய கைதிகளாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நாம் ஊகிப்போம் ஆயின் இந்த பணைய கைதிகளை வைத்திருந்தவர் உள்ளே மரணமடைந்திருக்கலாம் என்ற நிலைமையே காணப்படுகிறது. அல்லது இந்த வழியை கொண்டு போகப்பட்டவர்கள் மூவரில் அவரும் ஒருவராக இருக்கலாம் என எதிர்பார்க்கலாம். இது பற்றிய தகவல்கள் இன்னும் முழுமையாக வழியில் வரவில்லை. இந்த பணைய கைதிகளை வைத்திருந்தவர் பற்றிய தகவல்களை போலீஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இவரை சேர்ந்த சமய பிரசங்கி கிளரிக் என்பதே இந்த தகவல். இவர் ஏற்கனவே போலீசுக்கு தெரிந்திருந்தவர். இவர் ஒரு குற்றம் காணப்பட்டு பிணையில் வழியில் வந்திருந்தார். தமது மனைவியின் மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டின் கீழ் இவர் இவ்வாறு குற்றம் காணப்பட்டு பின்னர் வழியில் விடப்பட்டிருந்தார். கூடவே சில கிரிமினல் குற்றச்சாட்டுகளும் இவருக்கு எதிராக இருந்ததாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் வேறு ஆதரவு இல்லாத ஒரு தனி மனிதனாக ஒருவராக இவர் உள்ளே சென்று செய்திருக்கலாம் என்று இவரது பழைய சட்டத்தரணி, இவர் முன்ன நாள் சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மனக்குழப்பம் விட்ட ஒருவர் இந்த சமய பின்னணியை கொண்டவர் சமய கொடியொன்றுடன் நுழைந்து தமது மனப்போக்கில் செய்த ஒரு விடயமாகவும், ஆனாலும் பணைய கைதிகள் யாருமே நேரடியாக பாதிக்கப்படாது, வெளியே தப்பி ஓடி வந்ததில் பெரிய ஆறுதலுடன் இந்த நிகழ்வு முடிந்திருப்பதாகவுமே இப்போது கொள்ளலாம். இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னமும் நிலைமை தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. போலீஸ் உத்தியோகத்தர்களும் பாராமெடிக்ஸும் மிகவும் நிதானமாக இருப்பதால் இது முடிந்து விட்டது, அதாவது 2:15 ஆஸ்திரேலிய அதிகாரிப்படி நிலைமை முடிந்து விட்டது என்றே கொள்ளலாம். 16 மணி காலத்துக்கு மேலாக நடந்த இந்த விடயம் உயிர்கொள்ளும் சன்னங்களை சத்தத்துடனும் வெளிச்சம் கொடுக்கும் ஸ்டேன் கிரனேட்ஸ் வெடியுடனும் பணைய கைதிகள் பல தப்பியோடி வந்ததுடன் முடிந்திருக்கிறது என்பதையே நாங்கள் இப்போது கொள்ள முடியும்.
சிட்னியில் இருக்கும் பாலா விக்னேஸ்வரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் எதிர்வரும் 8 நடக்க இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் மக்கள் முக்கிய ஜனநாயக சீர்திருத்தங்களை எதிர்பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று 100 பல்கலைக்கழக அறிவுஜீவிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறை தலைவரான பேராசிரியர் சுமதி சிவமோகன் அவர்களிடம் இது பற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பத்திரிகைகள் ஊடகவியலாளருக்கு எதிராக நடக்கும் அடாவடித்தனம், நீதித்துறையில அராஜகமாக அதன் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு அது வந்து ஒரு ஒரு அரசியல் மயமாகி தலையீடுகளால அது சுதந்திரமாக இயங்க முடியாமல் இருக்கின்றது. அந்த விதமான அந்த தலையீடுகள்ல இருந்து நீதித்துறை விலக்கப்பட வேண்டும். மற்றது நாங்கள் நீண்ட காலமாக வைத்துள்ள கல்விக்கு 6% GDP அளிக்க பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துள்ளோம். என்ற எங்களை இலவச கல்வி இதை வந்து நிராகரித்து இன்றி அரசாங்கம் தனியார் மயமாக்கலை தீவிரமாக கொண்டு செல்கின்றது. அதே போல இலவச சுகாதாரம் தனியார் மயமாக்கப்படுகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை எங்களை சூழ்ந்திருக்கின்றது.
இதேவேளை இந்த அறிக்கையில் குறிப்பாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்குதல், இந்த 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஒழித்தல், அதே போல 17வது திருத்தத்தை மீளவும் கொண்டு வருதல், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் உங்களுடைய இந்த புத்திஜீவிகள் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மைத்ரிபால சிறிசேன இம்முறை இந்த விடயங்களை தான் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இந்த புத்திஜீவிகள் அனைவரும் ஒரு பக்க சார்பாக இப்பொழுது இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது போல தெரிகிறதே.
மைத்ரிபால சிறிசேன இந்த சீனுக்கு வர முதலே பல இலக்கால புத்திஜீவிகள் பலவிதமாக கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, நிறைவேற்று அதிகாரத்தை பற்றி, சுயாதீனமான ஆணைக்குழுகள் உருவாக்கப்படுவதை பற்றி எல்லாம் நாங்கள் பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல, அமைப்புகள்ல, போரத்துல, மேடைகளில் சொல்லி வந்துள்ளோன்னு வெவ்வேறு விதங்களே. அந்த இந்த அராஜகமான ஜனநாயகமற்ற விடயங்கள் வந்து பலவிதமாக ஒரு ஒரு பெரிய அளவுல நாட்டை மக்களை பற்றி கொண்டு இருக்கையில் தான் மைத்ரிபால சிறிசேன வெளியேறினார். அப்ப அந்த எங்கட அந்த கோரிக்கைகளும் அவர்த்த நிலைப்பாடுகளும் ஒன்றா அமைந்து இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து புத்திஜீவிகள் என்ற நிலையில நாங்கள் இயங்க தொடங்கியது பல வருடங்களுக்கு முதல்.
கடந்த காலங்களில் பல்கலைக்கழக கல்விசார் அதிகாரிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 நாள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக நீங்கள் முன்வைத்திருந்த ஒரு கோரிக்கை தான் பல்கலைக்கழகங்கள் அரசியல்மயமாக தவிர்க்கப்பட வேண்டும், அங்கு அரசியல் கூடாது என்று கூறியிருந்தீர்கள். அதான் உங்களுடைய போராட்டமாகவும் இருந்தது. இப்பொழுது நீங்களே உங்களுடைய புத்திஜீவிகளே வெளிப்படையாக அரசியல் பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பது போல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
நாங்கள் அரசியல் தலையீடு என்று சொல்லிக்கல, அந்த அரசியல் அரசாங்கத்தால வர அரசியல் தலையீடு, அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு பதவிகள் பக்க சார்பாக நடத்தல் அந்த மாதிரியான ராஜகத்தை தான் நாங்கள் பிள்ளை என்று சொன்னோம். அரசியல் தலையீடுன்னு நாங்கள் சொல்றது வந்து அராஜகமான அதிகாரத்தை பயன்படுத்தி வர தலையீட்டை தான் சொல்றோம்.
உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு சாதாரண அடித்தட்டு மக்கள் மத்தியில் படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
எங்கட போராட்டம் வந்து மஹிந்த ராஜபக்சோடைய மைத்ரிபால சிறிசேனோட நிக்க போறது இல்லை, இந்த இலெக்ஷனோட நிக்க போறது இல்லை. இது ஒரு நீண்ட கால போராட்டம். இன்றைக்கு நாளைக்கு யார் வெள்ளுவாரங்களுக்கு தெரியும். ஆனா எங்கட போராட்டம் ஜனநாயகம், கல்வி, இலவச கல்வியை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான கூட்டு முயற்சிகளை உண்டாக்கி இருக்கின்றது. நாங்கள் 100 நாள் நாங்கள் வந்து போராட்டம் செய்தோம் 2 வருஷத்துக்கு முதல். அதுக்கு பிறகு நாங்கள் பலவிதமான தொழிற்சங்கங்களோட கலந்துரையாடல் செய்தோம். அந்த கலந்துரையாடல் மூலமாக 2 வருஷமாக பேசாம இருக்கேல, அந்த கலந்துரையாடல்களின் விளைவு தான் இந்த புத்தகம் வெளியீடு. அதுக்கு முதல் நாங்கள் 2-3 பைலட் ப்ரொஜெக்ட் செய்தோம். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு குழுவோடையும் நாங்கள் ஒரு பைலட் செய்தோம் இந்த இந்த புத்தகத்தை வச்சு. அதுக்கு அதன் ஊடாகத்தான் இந்த முயற்சி உண்டாகிச்சு.
பேராசிரியர் சுமதி சிவமோகன். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அதிபர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்தில் கைதிகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது குறித்த விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக சிறை கைதிகளை பயன்படுத்தி வருவதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள கெஃபே அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் இதனை தெரிவித்தார்.
சிறக்கருவந்த மனுஷயோயாய் කියන சமாஜයක எசை පිළිගැනීමක් තියෙන சமாஜයක தேசபாலன ක්‍රියාකාරකම් සඳහා
நேற்று மாத்தறை கம்புருபிட்டிய பிரதேசத்தில் ஆளும் கட்சியின் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டம் ஒன்று சிறைச்சாலைகள் தொடர்பான அமைச்சர் சந்திரசிறி கஜதீரவின் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போது காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 44 சிறை கைதிகளை பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ரஜித் கீர்த்தி
தென்னகோன்.
சிறை கைதிகளை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதன் மூலம் தேர்தல் சட்டங்கள் மாத்திரமல்ல சிறை கைதிகள் தொடர்பான சர்வதேச கோட்பாடுகள் மீறப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதே போன்று நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போது சிறைச்சாலைகள் தொடர்பான அமைச்சுக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் மற்றும் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் இது சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணையாளருக்கு முறையிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை மீனவர்கள் இந்தியாவின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறி இலங்கை மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நீர்கொழும்பில் நடைபெற்றது. இன்று பகல் நீர்கொழும்பு நகரில் ஒன்று கூடிய இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் ஏனைய மீனவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த 5 இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எமது மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எமது மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து திருப்தியடைய முடியாதென்று தெரிவித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் எதிர்வரும் நத்தார் தினத்துக்கு முன்பு அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தனர். ஆயினும் இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்துள்ள மீன்பிடித்துறை பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக தலையீடுகளை மேற்கொள்வதற்கு சட்ட ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு அவகாசங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பொது மன்னிப்பொன்றின் கீழ் மாத்திரமே இவர்களை விடுவிக்க முடியும் என்று தெரிவித்த அமைச்சர் குணரத்ன இவ்வாறான பொது மன்னிப்பொன்றை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே மக்கள் பொறுமையுடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் சரத்குமார குணரத்ன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாதென்றும் அறிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று அரசு மேற்கொள்ளவிருக்கும் மாணவர்களுக்கான போட்டிகள் தொடர்பில் சர்ச்சை ஒன்று தோன்றியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்று திங்கட்கிழமை விளக்கம் அளித்தார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படும் பள்ளிகள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து கல்வி கூடங்களுக்கும் கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25 அன்று வழக்கம்போல் விடுமுறை வழங்கப்படும் என்று ஸ்மிருதி இரானி கூறினார். மேலும் அந்த தினத்தில் நடத்தப்படும் குறிப்பிட்ட கட்டுரை போட்டிகள் கூட இணையதளங்கள் மூலமாக தான் நடத்தப்படும் என்றும் அதில் மாணவர்கள் பங்கேற்பது கூட கட்டாயமானதல்ல என்றும் அவர் விளக்கம் அளித்தார். பரபரப்பான தலைப்பு செய்திகளை வழங்க வேண்டும் என்பதற்காக சில ஊடகங்களில் இதுபோன்ற தவறான செய்திகள் வெளியிடப்படும் வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக டிசம்பர் 25 மத்திய அரசு நல்ல ஆளுமை தினம் என்பதாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் வெளியாகியிருந்தன. டிசம்பர் 25 பிறந்த முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் மறைந்த இந்திய கல்வியாளரும் இந்திய விடுதலை இயக்க தலைவர்களில் ஒருவரும் அகில பாரதிய இந்து மகாசபாவின் ஆரம்பகட்ட தலைவராக திகழ்ந்தவருமான பண்டிதர் மதன் மோகன் மாளவியா ஆகியோர் குறித்த கட்டுரை போட்டிகளை மாணவர்களிடம் நடத்தும்படி மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் நேரடியாக செயல்படும் நவோதயா பள்ளிகள் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் நாடு முழுவதும் செயல்படும் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாக ஊடக செய்திகள் கூறியிருந்தன. இந்த செய்திகள் வெளியானதும் இந்தியாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த முன்னெடுப்பை கடுமையாக விமர்சித்திருந்தன. இந்திய அரசு இந்துத்துவ கொள்கைகளை உயர்த்தி பிடித்து மத சிறுபான்மையினரை ஒடுக்குவதில் அதிக அக்கறை காட்டுவதாகவும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கிறிஸ்துமஸ் விடுமுறை ரத்து செய்யப்படவில்லை என்றும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்குமான விடுமுறைகளில் மாற்றம் இருக்காது என்றும் தெரிவித்திருப்பதோடு அன்றைய தினத்தில் நடக்கும் கட்டுரை போட்டிகள் இணையம் வழியாகவே நடத்தப்படும் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இந்திய அரசு தரப்பில் விளக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியா நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு. எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், இது போன்ற மதங்கள்லாம் மதிக்கிறோம். அதே போல இந்துக்கள் கொண்டாடுற விழாக்கள் நம்ம விடுமுறை விடுறோம். தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் விடுமுறை விடுறோம். அதே போல முகமதியர்கள் நபிகள் நாயகம் அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம விடுமுறை கொடுக்குறோம். அதே போல 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி இயேசுநாதனுடைய பிறந்த நாள் விழா பிறந்த நாள் அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு போய் இயேசுநாதர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கும் அதே போல இந்தியா பூரம் முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் விடுதலை நாள் விடுமுறை நாள் அந்த விடுமுறை நாள்ல போய் நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்து கட்டுரை போட்டி வைப்போம். அது ஆன்லைன்ல வைப்பேன்னு சொல்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இந்துத்துவ கொள்கைய மறைமுகமா இந்த நாட்டுல உண்ட நுழைக்கணும், இந்த நாட்டை வந்து ஒரு இந்து நாடு ஆக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து செய்யற வேலையினுடைய இது ஒரு படி. இதுதான் உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்க மத்த மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாத்திரம் சொல்லி உங்களுக்கு பல இப்ப உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றமே நடக்கல. பாராளுமன்றத்துல பிரதமர் வந்து பதில் சொல்லணும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கிறிஸ்தவங்கள வந்து இந்துக்களா மாத்திர அந்த விழாவில அந்த பூஜையில கலந்துகிட்டு இருக்காங்க. அதே போல வந்து நாத்ராம் கோட்சே வந்து மகாத்மா காந்திய கொன்னவரை வந்து ஒரு தியாகின்னு சொல்லி ஒரு பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாட்சி மாதிரி பேசுறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இந்த நாட்டு மக்களை அதாவது மற்ற மதத்தை எல்லாம் நசுக்குவதற்காக நடவடிக்கை எடுத்து வருவாங்க. அதனுடைய ஒரு படிதான் இதுவும்.
பாரதிய ஜனதா கட்சியில வந்து இதுக்கு பதில் அளிக்கும் போது வாஜ்பாயோட பிறந்த தினம் அதே தினமான டிசம்பர் 25ல இருக்கிறது வந்து எதேர்ச்சியான நிகழ்வு. இதை வந்து தடை செய்யணும்ன்ற நோக்கம் எங்களுக்கு இதுல உள்நோக்கம் எதுவும் கிடையாது. வாஜ்பாயோடைய பிறந்த தினம் அன்னைக்கு இந்த தினத்தை கொண்டாடணும்ன்றதுதான் எங்களோட கொள்கைன்னு பதில் அளிக்கிறதுக்கு.
வாஜ்பாயினுடைய பிறந்த தினம் இப்ப இல்லைங்க, தொடர்ந்து வந்து 80 வருஷமா இருக்கு. அது இல்லாம இப்பயே ஆரம்பிக்கிறாங்க. அதை வாஜ்பாயினுடைய பிறந்த நாள் விழாவை அவர் வீட்டுக்கு போய் அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. அது வந்து வாஜ்பாய் பிறந்த நாள் விழா அவங்க கொண்டாடுறது பத்தி எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது. அது வந்து வாஜ்பாய் வந்து அவருடைய முன்னாள் பிரதமர் பிறந்த நாள் விழாவை பாரதிய ஜனதா கட்சி விமர்சையா கொண்டாடுட்டோம், அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனம் இல்லை. அதுக்காக பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லாம் வந்து நீ வந்து ஆன்லைன்ல வந்து பதில் சொல்லணும், ஆன்லைன்ல எழுதணும்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய அம்சங்களை எல்லாம் அரசாங்கத்துடைய அங்கங்களை எல்லாம் பயன்படுத்துவது சரி கிடையாது இல்லையா?
முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி. இந்திய ரயில்வே பணியாளர் தேர்வில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறித்து கேள்வி ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்து சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
இந்திய ரயில்வே துறையால் நடத்தப்பட்ட தேர்வில் ஜெயலலிதா தொடர்புடைய கேள்வி இடம்பெற்றது குறித்தான விசாரணையை நடத்திட கோரியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திங்களன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார். ரயில்வே வேலை வாய்ப்புகளுக்காக நடத்தப்படும் தேர்வில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குறித்தான கேள்வி எழுப்பப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இது உள்நோக்கத்துடன் நடைபெற்றுள்ளதாக கூறி அஇஅதிமுகவின் உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் இது தொடர்பான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரினார்கள். இது தொடர்பில் பதிலளித்த அருண்ஜேட்லி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில்வே தேர்வு வாரியத்தால் கடந்த 14ஆம் தேதி ஞாயிறன்று நடத்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கான தேர்வில் இந்த விவகாரம் தொடர்புடைய கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கான வினாத்தாளில் இடம்பெற்றிருந்த 43வது கேள்வியில் இந்திய மாநிலங்களில் மாநில முதல்வராக பொறுப்பு வகித்த எவர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்தார் என்று கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான விடை தேர்வுகளாக லாலு பிரசாத் யாதவ், ஜெகநாத் மிஸ்ரா, ஜெயலலிதா மற்றும் பி.எஸ். எடியூரப்பா ஆகியோரது பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதால் இது பரபரப்பான விவகாரமாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் இந்திய நாடாளுமன்றத்திலும் சர்ச்சையாக இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா முதல்வராக பதவி வகித்த 1991 முதல் 1996 காலப்பகுதியில் வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டுகால சிறை தண்டனையையும் 100 கோடி ரூபாய் அபராத தொகையையும் தண்டனையாக விதித்தது. இதையடுத்து ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தார்.
ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன். அடுத்து இருக்கும் நேரத்தில் விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலக அளவில் தற்பொழுது தடகள போட்டிகளில் நிலவி வரும் ஊக்க மருந்து பயன்பாடு 1988ஆம் ஆண்டு இருந்த நிலைமையைப் போல மோசமாக உள்ளது என்று சர்வதேச தடகள சம்மேளனத்தின் துணைத் தலைவர் செபாஸ்டின் கோ தெரிவித்துள்ளார். 1988ஆம் ஆண்டு சோல் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற பென் ஜான்சன் 3 நாட்களுக்கு பிறகு ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வியடைந்து அவமானப்பட்டதையே அவர் சுட்டிக்காட்டுகிறார். பிரிட்டிஷ் தடகள வீரர் ஒருவர் உட்பட சந்தேகத்துக்குரிய 150 விளையாட்டு வீரர்களிடம் ஊக்கமருந்து பயன்பாடு குறித்த இரத்த பரிசோதனை நடத்தப்படவில்லை என்று ஜெர்மனியின் தொலைக்காட்சி ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் பொழுதே செபாஸ்டின் கோ இந்த கருத்தை தெரிவித்தார். இதேவேளை இப்படியான ஊக்கமருந்து பயன்பாட்டை வெளியே தெரியாதவாறு மூடி மறைக்க ரஷ்யா பல வழிகளை கையாள்கிறது எனும் கூற்றுக்களை ரஷ்யா மறுத்துள்ளது. அடுத்ததாக ஹாக்கி செய்தி. புவனேஸ்வரில் முடிவடைந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டியை ஜெர்மனி வென்றுள்ளது. நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் ஆட்டம் திருப்திகரமாக இருந்ததா என்று இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவர் மற்றும் பயிற்சியாளரான வி பாஸ்கரன் அவர்களிடம் கேட்டேன்.
திருப்திகரமான சொல்லவிட நான் என்ன ஒரு உண்மையா சொல்ல போன பார்த்தா, இது வந்து ஹை டென்சிட்டி மேட்ச், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வேர்ல்ட் கப் மேட்ச். இது 8 நாடுகள் கொண்ட இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடும் போது இந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து ரொம்ப நெருக்கமா ஆடினாங்க, மேட்சிங்கா ஆடினாங்க. ஆனா ஒன்னே ஒன்று பிரச்சனை என்னன்னா, டிஃபென்ஸ் அதாவது பின்னால் ஆடுற பசங்க கொஞ்சம் கடைசி நிமிஷத்திலயோ இல்ல நெருக்கமான நேரத்துல இருந்து இன்னும் நல்லா ஆடிருக்கலாம். ஏன்னா இந்தியன் டீமுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருந்தது, ஃபைனல்ஸ் எல்லாம் போயிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது ரூல் ஆடும் போது 4 முறை ஆடணும், அந்த மாதிரி ஆடும்போது இது ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லுவேன். இரண்டாவது பார்க்க போனா, எல்லா பிளேயருமே நல்லா மெச்சூர்டா தெரியுறாங்க, அதாவது ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நடுவில் ஆடும் போதே ஒரு கோல் அடிக்கிற ஒரு ஒரு சர்வாய் நல்லா பண்றாங்க, பெனல்டி கார்னர் அதுவும் நல்லா போடுறாங்க, இப்போ கோல் கீப்பர் சீசியேஷன் நல்லா ஆட தொடங்கி, அதுவும் எல்லா பேருமே வந்துட்டு ஸ்டேஜ் லெவல்ல இருந்து ஒரு 60% நல்லா ஆடக்கூடிய அளவுல இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஆனா டோட்டல் அதாவது ஒட்டு மொத்தமா ஒரு ஃபுல் டீம் எப்படி ஆடணும்னா, அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் 20% கொஞ்சம் நல்லா மேல ஆடிட்டாங்கன்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லாம் எல்லா கண்ட்ரியுமே வந்து அவங்க வந்து ஈஸியா அடிக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க வேண்டும். மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா பார்த்தா கொஞ்சம் பயப்படுற லெவல்ல வந்தாச்சு.
சரி, ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கிங்க வந்து கிட்டத்தட்ட உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கு சமமா ஈக்குவலா சொல்லலாம். ஆனா இப்படியான போட்டியில வந்து அணிகளுக்கான பலங்கள் நீங்க சொன்ன மாதிரி சிலது இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா இறுதியில அந்த வெற்றி தோல்வி தானே பெருசா பேச முடியும். உதாரணமா ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் வந்து ஜெர்மனி அர்ஜென்டினா 2 மேட்சுக்கு எதிராகவும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்து தோத்தாங்க. மிகவும் அந்த முக்கியமான ஹாலண்டை பீட் பண்றாங்க, குவார்டர் ஃபைனல்ஸ்ல பெல்ஜியத்தை மீட் பண்றாங்க. அப்போ இந்தியன் டீமுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி, சீராக ஆடக்கூடிய அந்த ஒரு திறமை இல்லைங்கிற அந்த விமர்சனம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா?
கண்டிப்பா விமர்சனம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க, ஆனா பட் நெதர்லாண்ட்ஸ் வந்து 5வது பொசிஷன் போயிட்டாங்க. ஜெர்மனி வந்து ஆரம்ப காலத்திலேயும் சரியா இல்ல, பட் அவங்க வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆட ஆட படிப்படியா எல்லா பிளேயருமே எல்லா நாட்டிலுமே உணர்றாங்க, இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம். ஏன்னா என்ன ஒரு சீக்ரெட்னா, எந்த பிளேயர் வந்து அவரே அவர் கோச் ஆக முடியுமான்னு பாத்துக்கணும். அதாவது அவர் எப்படி ஆடணும், ஆப்போனன்ட்ல எப்படி இருக்காங்க, அதுதான் நம்ம வந்து சீரியஸ் நல்லா பண்றாரு. இப்போ கோல் கீப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயருமே அவர் நல்லா உணர்ந்திருக்காரு. அதுதான் வந்து ஜெர்மனிக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கும் உள்ள நிறைய பிளஸ் பாயிண்ட். அந்த கன்சிஸ்டன்சி லெவல் எப்படி வரும்னா, இது எல்லா பேருமே உணரணும், நம்மளால கோச் இல்லாதே கிரவுண்ட் ஆட முடியும்.
அரையிறுதி போட்டியில வந்து ரொம்ப நெருக்கமா வந்து பாகிஸ்தான்கிட்ட இந்தியா 4-3 தோக்கறாங்க, கடைசி 1 நிமிஷத்துல கோல் போட முடியல. அந்த சந்தர்ப்பத்துல யார் சிறப்பா ஆடினாங்கிறத வச்சு வெற்றி தோல்வி முடிவாகுதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, போட்டிக்கு பிறகு பாகிஸ்தானிய வீரர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் வந்து இந்தியால பெரும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் எழுப்பி இருக்கு. ஒரு முன்னாள் ஹாக்கி வீரருங்கிற முறையில அந்த செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க?
என்ன பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு செயற்கை எல்லாம் வந்து எந்த நடந்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே இல்ல, பண்றது இல்ல. ஆனா அவங்களுடைய இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்துட்டு அவங்களுடைய ரூல் வந்து சரி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெளிப்படையா ஸ்பெக்டேட்டர் விளையாடுறது பெரிய தப்பு. நீ பிளேயருக்குள்ள அடிச்சுக்கலாம், ஆனா பிளேயர் கேம் முடிஞ்ச பிறகு உன் வெற்றியை செலிப்ரேட் பண்றது வந்து நம்ம பப்ளிக் மூலமா கிட்ட போய் வச்சுட்டோம், வணக்கம் போடலாம் இல்ல கை தூக்கலாம் அப்படின்னு எல்லா மேட்ச்லயும் பாக்குறோம், எல்லா கேம்லயும் பாக்குறோம். இது வந்து முதல் முறையா இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் பண்ணல, நிறைய தடவை பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து என்ன கேட்டா, இந்த டீம் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் 3-4 பிளேயர் வந்து லைஃப் பேன் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது, அதை தவறிட்டாங்க. 2 மேட்ச் இப்போ ஆடக்கூடாதுன்னு தப்பு, ஏன்னா ஃபுட்பால் பார்த்து லா, அந்த லாவை மீற மாட்டாங்க யாருமே. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் அக்கமடேஷன் கண்டிப்பா உடனே கொண்டு வரணும், அப்பதான் இனிமேல் எந்த பிளேயருமே பண்ண மாட்டாங்க.
அப்ப ஏன் வந்து இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஒரு மென்மையான போக்கு சாஃப்ட் ஆட்டிடியூட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எழும்புது இல்லையா?
யாருமே வந்து இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணா யாருமே வந்து அகைன்ஸ்டா இருக்க போறதுல, அது சஸ்பெண்ட் பண்ணிருந்தா கண்டிப்பாக எல்லா பிளேயருக்குமே இந்த பாகிஸ்தான்ல எல்லா பிளேயருக்குமே வந்து வலிமையா தெரிஞ்சிருக்கும், தப்பு எல்லாம் தெரியும். ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது யாருமே இவங்களை கண்டுக்க மாட்டாங்க, அவளை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணிருக்காங்க. அதை கட்டி தடுக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் வந்து 2 வருஷம் 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்.
இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்சியாளருமான வி பாஸ்கரன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள், வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து தற்போதைய செய்தி.
ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உணவு கஃபே ஒன்றில் ஆயுததாரி ஒருவர் ஆட்களை பணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த சம்பவம் போலீசாரின் அதிரடி தாக்குதல் மூலம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது.
தற்போதைய செய்தி கேட்டீர்கள், இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.